child is invalid. Please check the number and try again.
0101.
We're sorry. The number you dialed is invalid. Please check the number and try again.
01.
சின்னாண்டவனுடைய திவ்ய வைபவத்தை என்று நாம் சேவிக்க போகிறோம். ஸ்ரீ சின்னாண்டவன் 1883 வருடம் பெரியாண்டவனாலே ஆசிரம ஸ்வீகாரம் அனுகிரகிக்கப்பட்டார் என்று பார்த்தோம். பெரியாண்டவனுடைய பரிபூர்ண கிருபையினாலே பெரியாண்டவனுக்கு அடுத்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே ஆண்டவன் சம்பிரதாயத்தை நிர்வகிப்பதற்காக பெரியாண்டவனுடைய அநேகமாயிரம் சிஷ்யர்களுக்கு அடுத்த ஆச்சாரியராய அந்த சிஷ்யர்களுடைய அடுத்த பரம்பரைக்கு ஆச்சாரியராக அனுகிரகம் செய்து இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தை மேலும் தொடர்ந்து அனுவர்த்திப்பதற்கு இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தினுடைய தொடர்ச்சிக்கு அடுத்த உயர்ந்த ஆச்சாரியர் சின்னாண்டவன் தான். பெரியாண்டவனுக்கு அநேகம் சிஷ்யர்கள், ரொம்பவும் மகாவித்வான்கள், சதுசாஸ்திரங்களிலும் கரை கண்டவர்கள், ரொம்ப அனுஷ்டானபரர்கள். அப்படி இருந்த அத்தனை பேர்களிலும் அதிலும் சில பேர் சந்நியாசாசிரமம் பெரியாண்டவனிடத்திலே ஸ்வீகரித்து சந்நியாசிகளாய் சந்நியாச தர்மத்தை அனுஷ்டிச்சின்றிருந்தவா தான். அப்படி இருந்தவாளும் அதிலும் ஆச்சாரியராக ஸ்தானத்துக்கு அனுகிரகிக்கப்பட்டவர் சின்னாண்டவன். சின்னாண்டவனுடைய பூர்வாசிரமம் 1826 வருஷம் ஸ்ரீ சின்னாண்டவன் அவதாரம், கார்த்திகை மாதம் மக நட்சத்திரம். இவருக்கு பெரியாண்டவன் போலே திருநாமம் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியர் என்பது. வேளியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர், சங்கபுரத்தார் என்று சொல்லப்படுவார். பாதாச்சாரியருடைய வம்சம் சடமர்ஷண கோத்திரம், நாதமுனிகளுடையதான வம்ச பரம்பரையிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பெரிய மகான்களாக இருந்த சடமர்ஷண கோத்திரங்களிலே சுவாமியினுடையதான அவதாரம். சிறுவயதிலேயே மகாபாண்டித்யம் பெற்று மைசூர் முதலான க்ஷேத்திரங்களிலே போய் இன்னும் விசேஷமாக பாண்டித்யம் எல்லாம் பெற்று வேதாந்த காலக்ஷேபம் பண்ண வேணும், பரநியாசம் செய்ய வேணும், அதற்கு தகுந்த ஆச்சாரியர் உயர்ந்த முனித்ரய ஆச்சாரியர் என்று தேடி பார்த்து திருவுள்ளத்திலே அப்பொழுது பெரியாண்டவனே நமக்கு ஆச்சாரியர் என்பதாக அத்தியவசித்து பெரியாண்டவன் திருவடிகளிலே வந்து ஆசிரயித்தார். பெரியாண்டவன் திருவடிகளிலே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பரநியாசம் எல்லாம் அனுகிரகிக்க பெற்றார். இதைத்தான் இந்த சுவாமியினுடையதான தனியனிலே சேவிக்கிறோம். ஸ்ரீமன் நாதமுனீந்திரயாமுனமுனி ஸ்ரீ சம்யமீந்திராத்மனஹ ஸ்ரீ ஸ்ரீவாசமுனீந்திரதேசிகமனே ப்ராப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீரங்கேசபதே ததர்பிதபரம் ஸ்ரீபாதுகா சேவக ஸ்ரீராமானுஜ யோகினங்குருபரம் வந்தே தயாசாகரம். பெரியாண்டவன் எப்படி எழுதியிருந்தார்னா, ஸ்ரீமன் நாதமுனீந்திர யாமுன முனி ஸ்ரீ சம்யமீந்திராத்மனஹ. ஸ்ரீ நாதமுனிகளும் ஸ்ரீ ஆளவந்தாரும் ஸ்ரீ பாஷ்யகாரரும் மூவரும் சேர்ந்து ஒரு திருமேனிக்குள்ளே அடங்கினார் போலே பெரியாண்டவனிடத்தில் இருந்தாராம். ஸ்ரீமன் நாதமுனீந்திர யாமுன முனி ஸ்ரீ சம்யமீந்திராத்மனஹ ஸ்ரீ ஸ்ரீவாசமுனி முனீந்திர தேசிக மணேஹே என்பதாக தனியன் பார்க்கிறோம். அதில் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் பாஷ்யகாரரும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு திருமேனிக்குள்ளே அடக்கம் என்று சொல்லலாம்படி இருந்தவர் பெரியாண்டவன். நாதமுனிகளுடையதான பக்தி, நாதமுனிகள் எப்படி அருளி செயலிலே ஈடுபாட்டுடன் அந்த அருளி செயலையே இந்த வேதாந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு உயர்த்தியான ஒரு சேர்க்கையாக இந்த சம்பிரதாயத்தை வேதாந்த சம்பிரதாயத்தை உபய வேதாந்த சம்பிரதாயம் என்று கொண்டாடி போந்திருந்தார் சுவாமி. அப்படி உயர்ந்த பெருமையோடு இருந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் ரொம்பவும் பக்தி யோகியாக எழுந்தருளியிருந்தார். ஆக ஞானத்தினாலும் அதுவும் பக்தியை அனுசந்தானம் பண்ணும்போது அது பக்தி யோகியாயும் நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அதனாலே தாம் பெற்றதான அருளி செயலிலே மிகுந்த ஊற்றத்தோடே நம்முடைய சம்பிரதாயம் அருளி செயல் சம்பிரதாயம் என்றதான ஒரு பாரிப்போடே எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமானை அடைவதற்கு சகலருக்கும் உபதேசிக்க வேண்டியதான உயர்ந்த உபாயம் பிரபத்தி சரணாகதி என்று இதையே பிரதான உபாயமாக உபதேசித்து வந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் போலே பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்தார். பகவத் விஷயத்திலும் அபாரமான ஊற்றத்தோடே சாட்சாத் சர்வேஸ்வரனே திருவரங்கத்திலே பரமபதத்திலே இருக்கிற இருப்பு போலே இங்கே ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற திருவரங்கனுடையதான திருவடிகளிலே அச்சஞ்சலமான பக்தியோடே நாதமுனிகள் எப்படி பக்தி யோகியாய் எழுந்தருளியிருந்தாரோ அதுபோல பெரியாண்டவன் உயர்ந்த பக்தியோடே யோகியாய் எழுந்தருளியிருந்தார். அப்பேற்பட்டவர் வேதாந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ண வேணும் என்ற ஆசையோடே சந்நியாச தர்மத்தை சுவீகரிச்சிருந்தாலும் நாசமுனிகள் எப்படி சம்பிரதாயத்தை மேலும் அபிவிருத்தி பண்ணுவேணும்னு ஆசைப்பட்டாரோ அதுபோலே ஆசைப்பட்டு கொண்டு பெருமாளுடைய நியமனத்தினாலே உயர்ந்த ஆச்சாரியராயிருந்தாரே அதுபோலே பெரியாண்டம் எழுந்துருளியிருந்தார். ஸ்ரீ ஆளவந்தார் நாதமுனிகளுடைய திவ்ய கடாட்சத்தாலே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னும் மேலும் அபிவிருத்தி செய்து கொண்டு பிரவச்சனங்கள் செய்து கொண்டு நல்ல சதாச்சாரியர் தனக்கு அடுத்தவர் தம்மால் நியமிக்கப்பட வேணும், அதற்கு திருவரங்கன் அனுகிரகம் பண்ண வேணும் என்று பார்த்து கொண்டிருந்து அந்த பாஷ்யக்காரருக்கு இந்த சம்பிரதாயத்தை அனுகிரகிச்சார். அப்படி நாள வந்தார் போலே பெரியாண்டவனும் நாதமுனிகளாலே அனுகிரகிக்கப்பட்ட சம்பிரதாயத்தை இன்னும் மேலும் அபிவிருத்தி செய்து கொண்டு மேலும் இந்த சம்பிரதாயமானது குறைவில்லாமல் அடுத்த ஆச்சாரியராலே நன்கு அபிவிருத்தியாக வேணும் என்று பார்த்து கொண்டிருந்தார். பாஷ்யக்காரர் போலே ஆயிரம் ஆயிரம் சிஷ்யர்களை சேகரித்து எம்பெருமானுடையதான திருவடிகளிலே வைஷ்ணவ சமிருத்தியை உண்டாக்கி கொண்டிருந்தார். இப்படி நாதமுனிகள் போலே ஆளவந்தார் போலே பாஷ்யக்காரர் போலே எழுந்தருளியிருந்த ஒருமூர்த்தியாயிருந்த நாதமுனி என்றும் ஆளவந்தார் யாமனமுனி என்றும் ஸ்ரீ ராமானுஜர் ராமானுஜமுனி என்றும் சொல்லப்பட்டவர்களாக எழுந்தருளியிருந்ததினாலே அந்த முனித்ரயத்தனுடையதான ஒருமூர்த்தியாக பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்தார். அப்பேற்பட்ட பெரியாண்டவனுடைய உயர்ந்த திருவடிகளிலே காலக்ஷேபம் பண்ணினவரான் சின்னாண்டவன். அதைத்தான் அந்த தனியன் சொல்றது. ஸ்ரீமன் நாதமுனீந்திர யாமுனமுனி ஸ்ரீ சம்யமீந்திராத்மனஹ ஸ்ரீ ஸ்ரீவாத முனீந்திர தேசிகமணே. அப்படி எழுந்தருளிருந்ததான பெரியாண்டவனுடையதான திவ்யமான சரணார விந்தங்களிலே பிரார்த்த ஆகமாந்தத்வயம் வேதாந்த காலக்ஷேபத பண்ணவர் உபய வேதாந்த காலக்ஷேபத்தையும் பண்ணாராம். அதுக்கு மேல ஸ்ரீரங்கேஷ பதே ததற்பிதபரம் எம்பெருமான் பெரிய பெருமாள் திருவடிகளிலே பெரியாண்டவனாலே தன்னுடையதான ஆத்மபாரத்தை சமர்ப்பிக்கப்பட்டவர் சின்னாண்டவன். உனையே பார்த்திருக்கோம் பெரியாண்டவன் அநேகமாக சரணாகதி செய்விப்பது என்றால் பெரிய பெருமாள் சன்னதியிலே பெரிய பெருமாள் திருவடிகளிலே தான் சரணாகதி பண்ணி வைக்கிற வழக்கம். அநேகமாக அப்படித்தான் பண்ணி வச்சுருந்தாராம். சின்னாண்டவனுக்கும் அதே போலே பூர்வாசிரமத்தில் பெரிய பெருமாள் திருவடிகளிலே பரநியாசம் பண்ணி வச்சார். இப்படி பெரியாண்டவனாலேயே வரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டவர் அதுவும் பெரிய பெருமாள் திருவடிகளிலே சாட்சாத்தாக வரநியாசம் பண்ணி வைக்கப்பட்ட ஆச்சாரியராகும் சின்னாண்டவன். ஸ்ரீரங்கேசபதே ததற்பிதபரம் ஸ்ரீ பாதுகா சேவக ஸ்ரீராமானுஜயோகினம் குருவரம் வந்தே வியாசாகரம். அதுவும் இந்த ஆச்சாரியருடைய திருநாமம் ரொம்ப விலட்சணமான திருநாமம் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் என்று திருக்குடந்தை தேசிகனுடைய பகவத் விஷய ஆச்சாரியருக்கு திருநாமம். அவர் சுவாமி தேசிகன் அருளி செய்ததான ஸ்ரீ பாதுகா சகசிரத்தில் ரொம்பவும் வண்டியிருந்து அந்த ஸ்லோகங்களிலே இருக்கக்கூடியதான அர்த்த விசேஷங்களிலேயே நம்முடைய வேதாந்த சம்பிரதாயத்தினுடைய சகலார்த்தங்களும் அத்தியுதமாக ரொம்ப ரசாவகமாய் இருப்பதாக அனுபவித்து அனுபவித்து அந்த பாதுகைகளை அனுபவிக்கிறதான ஆனந்தத்திலேயே பெரிய ஞானியானவர் என்று சொல்லுவார். அதனாலே அவருக்கு அந்த பாதுகா சேவகன் என்றதான திருநாமம் ரொம்பவும் பொருத்தமான திருநாமமாய் அதனால் அவர் பாதுகா சேவகர் தான் என்று எல்லாரும் சொல்லும்படி எழுந்தருளியிருந்தார். பெரியாண்டவனும் பாதுகா சகஸ்திரத்திலே ரொம்ப ஈடுபாட்டோடு பெரிய பெருமாள் திருவடிகளிலே அச்சஞ்சலமான பக்தியோட நம்முடையதான அந்த பாதுகா பக்தியை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு தரமாக்கி கொடுக்க வேணும். பெரிய பெருமாள் திருவடி தாமரைகளிலே பாதுகைகள் சாத்தி கொண்டிருக்கிறதான வைபவத்தை அனுசந்தானம் பண்ணி ஸ்ரீ தேசிகன் பாதுகா சகஸ்திரம் ரொம்பவும் பக்தியோடே அது பொங்கி பொங்கி ஒரு ராத்திரியிலே ஒரு மூணு மணி நேரத்திலே ஒரு ஜாமத்திலே தன்னுடையதான திருவுள்ளத்திலே இருக்கிறதான அந்த பொங்கி வந்த பாதுகா பக்தியை சகசிரமாக அருளி செய்தாரே அந்த பாதுகா சகஸ்திரத்திலே ரொம்ப ஈடுபாட்டோட எழுந்தருளிருந்தவராய் பெரியாண்டவன் தம்முடையதான பக்திக்கு ஒரு போக்கு வீடாய் நம்முடையதான ஆண்டவன் சம்பிரதாயத்திற்கு இந்த பாதுகைகள் தான் என்றும் துணை இந்த பாதுகைகளே நமக்கு பிரதானமான தெய்வம் என்றதான பாவத்தை மனசிலே எப்பவும் கொண்டிருந்து அதனாலே தனக்கு அடுத்த ஆச்சாரியருக்கு அதே போல அந்த பாதுகைகளுடைய அனுகிரகம் என்னைக்கும் இருக்கணும். இந்த ஆசிரமம் பாதுகாசிரமமாக மேலும் பரிமளிக்க வேணும் என்ற திருவுள்ளத்தோட பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் என்றதான திருநாமத்தை, அற்புதமான திருநாமத்தை அருளிச்சு அனுகிரகிச்சார். அப்படி பெரியாண்டவனுடைய பாதுக பக்தி, பெரியாண்டவனுடைய திருவுள்ளத்திலே இருந்த பாதுகா பக்தியே, அது அனுகிரகூபமாய் சுவாமிக்கு ஒரு திருநாமமாய் கிடைத்தது. அதனால ரொம்ப விசேஷமான பெரியாண்டவனுடைய திவ்யானுகிரகத்தை அவலம்பித்திருந்தவராக்கும் ஸ்ரீ சின்னாண்டவன். அப்பேற்பட்ட பாதுகா சேவக ராமானுஜன் என்று சொல்லும்படியான இந்த ஆச்சாரியரை நான் சரணமடைகிறேன் என்றதான தனியன். அந்த இந்த தனியனில் பெரியாண்டவனுடைய வைபவம், அவர் மூன்று முனிகளுடையதான மூர்த்தியாக எழுந்தருளியிருந்தார். அப்பேற்பட்டவர் சின்னாண்டவனுக்கு பெரிய பெருமாள் திருவடிகளிலேயே பிரன்யாசம் பண்ணி வச்சார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் பெரிய பெரியாண்டவனிடையே பூர்ணமாக வேதாந்த காலக்ஷேபம் பண்ணினார். பெரியாண்டவனாலேயே உயர்ந்த திருநாமமாக பாதுகா சேவக ராமானுஜன் என்றதான அத்தியுதமான நம்ம சம்பிரதாயத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதான திருநாமத்தை அனுகிரகிக்கப்பெற்றார். சுவாமி தேசிகன் ரகசிய பாதுகா சகசரத்திலே அருளை செய்யும் போது எனக்கு என்ன திருநாமம் வேணும், யம பரிஷதோ கோணமா கர்ணேயம், யம பரிஷதோ கோணமா கர்ணேயம், ஸ்ரீமந்திரங்கேஸ்வர சரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணுயாம் பாதுகா சேவகேதி. அம்மா பாதுகா தேவியே, வேதாந்தாச்சாரியர் என்று பெருமாள் விருதம் கொடுத்தார், சர்வதந்திர சுதந்திரர் என்று தாயார் விருதம் கொடுத்தார், கவிதார்க்கிக சிம்மம் என்று பெருமாள் திருவோலக்கத்திலே அடியார்கள் நமக்கு பட்டம் சூட்டினால், இன்னும் அநேக விருதங்கள் எல்லாம் அவரவர்கள் தங்களுடையதான ஈடுபாட்டினாலே என்ன சொல்லிட்டுருக்கா. ஆனால் எந்த திருநாமத்தை விட, எந்த விருதத்தை விட அடியனுடைய நெஞ்சுக்கு எதமாக இருப்பது பாதுகா சேவகன் என்றதான இந்த ஒரு பெரிய பட்டம்தான் எனக்கு நெஞ்சுக்கு எதமாக இருக்கு. இப்போ ஏற்பட்டதான பாதுகா சேவகன் வேதாந்தாச்சாரியர் திருநாடலங்கரித்தார் என்ற வார்த்தை எனக்கு வரக்கூடாதுமா, சர்வதந்திர சுதந்திரர் திருநாடலங்கரித்தார் என்ற வார்த்தை எனக்கு கடைசியிலே இருக்கக்கூடாது, இல்லை கவிதார்க்கிக சிம்மம் திருநாடலங்கரித்தார் என்ற வார்த்தை வேண்டாம், என்ன எல்லாரும் என்ன சொல்லணும், வைஷ்ணவால் எல்லாரும் என்ன சொல்லணும், பாதுகா சேவகன் திருநாடலங்கரிச்சுட்டார்னு தான் சொல்லணுமா. என்னுடைய கடைசி ஆசை இந்த மண்ணிலே கடைசி மூச்சை விட்டு விழும்போது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான பெரிய பெருமை என்னவாக இருக்க வேணும்னா, எனக்கு பாதுகா சேவகன்றதான பிருதம் தான் எனக்கு இருக்க வேணும். அதை ஒன்னே ஒன்று தான் எனக்கு மிஞ்சி இருக்கணும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஞானத்திலே உசந்தவர், அனுஷ்டானத்தினாலே நிகரற்றவர், அப்பேற்பட்ட வைராக்கியம் மகர்ஷிகள் போலே வைராக்கியத்தோடே இருந்தவர் என்று ஞானானுஷ்டான வைராக்கிய நிதி என்றோ, இல்ல கவிதார்க்கிக சிம்மம் என்றோ, வேதாந்த ஆச்சாரியர் என்று யாருக்கும் இல்லாத பட்டமோ, சர்வதந்திர சுதந்திரர் என்று உலகத்திலே ஒருவராலும் கிடைக்கப்பெறவிரிதான பட்டமோ எனக்கு தேவையில்லை என்று ரொம்பவும் ஈடுபட்டு சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணுயாம் பாதுகா சேவகேதி, என்ன பாதுகா சேவகன் திருநாடலங்கரித்தார் என்றதான வார்த்தைதான் கேட்க வேணும், பாதுகா சேவகர் எம்பெருமானுடையதான கைங்கரியத்துக்கு வர வேணும் என்று ஜீவதசையில பாதுகா சேவகரே இங்க வரும் என்று கூட்டு பெருமாளுக்கு கைங்கரியத்துல என்ன ஏவிக்கொள்ள வேணும் என்று ஆசைப்படுறார் சுவாமி. அப்படி பாதுகா சேவகராக எழுந்துருள் இருக்க வேணும்னு சுவாமியினுடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சு நம்முடைய ஆச்சாரியாலும் அதே போல பாதுகா சேவகர்களாக எழுந்துருள் இருக்க வேணும் என்றதான ஒரு உயர்ந்த ஆசையினாலே பெரியாண்டவன் சின்னாண்டவனுக்கு அனுகிரகிச்சதான திருநாமம் பாதுகா சேவகன் என்றதான திருநாமம். அந்த திருநாமத்தோட பெரியாண்டவனுடையதான அபிலாஷைகளை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைவேற்றி கொண்டு சின்னாண்டவன் 10 வருஷ காலம்தான் எழுந்திருந்தார். 10 வருஷ காலம்தான் எழுந்திருந்தார், ஏன்னா அப்படி அந்த சந்நியாசிகளுடைய தர்மத்தை அவ்வளவு உயர்ந்த ரீதியிலே அனுஷ்டிச்சு கொண்டு எழுந்தவர்கள் இருந்தார். அந்த சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க காய கிளேசம், சரீரமானது சுண்டருது. அந்த சரீரம் சுண்ட சுண்ட சுவாமியினுடையதான திருமேனி சீக்கிரமே ரொம்ப அசக்தி ஆயிடுத்து. அந்த அசக்தியினாலே சுவாமி 10 வருஷம்தான் எழுந்திருந்தார், 10 சாதுர்மாசியம்தான் அனுஷ்டிச்சார். 1894 திருநாட்டுக்கு எழுந்தருளியாச்சு. ஆனால் அந்த 10 வருஷத்துலேயுமே ஆண்டவன் சம்பிரதாயத்தை ரொம்ப ஒரு பெருமையோட நிலைநாட்டி வைத்தார் சின்னாண்டவன். அது ரொம்ப விசேஷமாக எல்லாரும் பாராட்டும் விஷயம். அது சின்னாண்டவன்னா எல்லாருக்கும் அந்த காலத்தில் ரொம்ப ஒரு கௌரவம், ரொம்ப மதிப்பு. அந்த சமயத்தில் அந்த பிரிட்டிஷ் சர்க்கார் சில விசேஷ சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். அந்த சட்டங்களை கொண்டு வரும்போது அந்த இந்தியாவில் எது நியாயம் தர்மம்னு ஒரு புழக்கத்தில் இருக்கோ அதுக்கு புறம்பாக தர்மங்களை கொண்டு வரக்கூடாது, சட்டங்களை நியாயங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அதற்காக இந்த பாரத தேசத்தினுடைய பரம தர்மம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரியாண்ட சின்னாண்டவனிடத்துல அவ அனுப்பிச்சிருந்தா, இதுபோல சட்டங்கள் எழுத போகிறோம், இந்த சட்டங்களுக்கு வேண்டியதான சட்டங்கள் எப்படி இருக்க வேணும்னு தேவரிடத்திலே கேட்டா தேவர் தான் தர்மசாஸ்திரத்திலே அது ரொம்ப நிபுணர்னு கேள்விப்பட்டோம். அதனாலே இந்த இப்படியான விஷயங்களுக்கு எப்படியான சட்டங்களை எழுத வேணும்னு இவ்விடத்திலே சுவாமிகள் எப்படி அபிப்பிராயப்படுறான்றத சின்னாண்டவனிடத்திலே வந்து கேட்டு எழுதி வாங்கிட்டு போனா பிரிட்டிஷ் சட்டம் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் என்று சொல்லுவா. ஏன் அத்தனை பேர் இருந்தாலே அது அந்த காலத்திலேயே மகான்களுக்காக குறைவு. அப்படி இருக்க எதற்காக சுவாமியிடம் வந்தார்னா சகல பேரும் சின்னாண்டவன் தர்மசாஸ்திரங்களிலே அதி நிபுணர், எப்படி வேதாந்த சாஸ்திரத்திலே அதி நிபுணரோ எப்படி நியாயமீமாசாரி சாஸ்திரங்களிலே அதி ரொம்ப நிபுணரோ அதுபோல தர்மசாஸ்திரங்களிலே ரொம்ப நிபுணர். தர்மசாஸ்திரம்ன்றது அது ரொம்ப சூக்ஷ்மமானது. அது வேதாந்த சாஸ்திரத்தை காட்டிலும் தர்மசாஸ்திரம் ரொம்ப சூக்ஷ்மம். வேதாந்த சாஸ்திரத்திலேயாவது பூர்வ பக்ஷம் சித்தாந்தம் என்று யுக்திகளினாலே நாம் நிர்ணயிக்கலாம். அது யுக்திகளினாலே ஓரளவு வாத பிரதிவாதங்களினாலே இது இப்படித்தான் இருக்க வேணும் என்று நிர்ணயிக்கலாம். சாருவாகன் சொன்னால் இந்த ஜகத்து சத்தியம்தான், நாமும் தான் சத்தியம், ஆனால் இதற்கு மேற்பட்ட அப்பாற்பட்டதான ஒரு தெய்வம்னு ஒன்றும் கிடையாது. எங்கே தெய்வத்தை யார் கண்டிருக்கா? தெய்வத்தை கண்டவர்களாக இருந்தா அவா தெய்வத்தை பார்த்தேன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல வேண்டியதுதானே. ஒரு தராவது நான் இந்த தெய்வத்தை பார்த்தேன்னு சொல்லச்சே இன்னொருத்தர் தெய்வம்னு சொல்றத கண்டிக்கிறா மறுக்கிறா, மொத்த பேரும் பொய் சொல்றா, ஏதோ ஒரு பிரமையில் இருக்கா எல்லாரும். அதனாலே தெய்வம்னு ஒன்று இருந்து அந்த ஒன்றை பார்த்தவளாக இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல வேண்டியது தானே. ஆத்மான்னு ஒன்று இருந்து ஆத்மாவை பார்த்த மகான்களாக இருந்தா ஆத்மா இப்படித்தான் இருக்குன்னு எல்லாரும் ஒன்றா ஒரே பட ஒருபடியாக சொல்ல வேண்டியது தானே. ஒருத்தன் அணுன்னு சொல்கிறான், ஒருத்தன் விபுன்னு சொல்கிறான், இல்லை ஒருத்தன் சரீரம் சைஸ் இருக்கும்னு சொல்கிறான், இதெல்லாம் பொய். பார்த்தவனாக இருந்தால் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடுறா? ஒருத்தரும் பார்க்காதுவா என்று இப்படி சொல்லுவான். அதனாலே சரீரம் தான் நிலைச்சிருக்கு, இது இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகம், போச்சுன்னா போச்சு. இதற்காக தர்மங்களுக்கெல்லாம் ஒன்றும் புதுசாக அதர்மம் அதர்மம்னெல்லாம் எந்த விதமான பயமும் வேண்டாம். இருக்கச்சே சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இது வாழ தெரியாமல் எங்கேயோ இருக்கான், சொர்க்கம் இருக்கான் நரகம் இருக்கான், அதுக்கு மேலே மோட்சம்னு இருக்கான். இது வரைக்கும் ஒருத்தரும் போய் பார்த்துட்டு வந்து திரும்பி வந்து சொல்லலை, போனவன் போனவன் தான் இங்கே இருக்கிறவாளே சொல்லிகிட்டு இருக்கா. அதனால இருக்கிற அளவுக்கு இருந்த நாளில் சந்தோஷமாக இருந்துட்டு தர்மத்துக்கோ அதர்மத்துக்கோ பயப்படாமல் இருந்தா அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சாருவாக்கன் சொல்கிறான். அநேகமாக எல்லாரும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் படிக்கச்சு வேதாந்த சம்பிரதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து இல்லை இல்லை ஆத்மா உண்டு ஈஸ்வரன் உண்டு என்றெல்லாம் நாம் நினச்சிக்கிறோம். சார்வாகன இடத்துல திருப்பி நாமும் தான் கேட்கறா, நம்ம பெரிய ஆளும் தான் கேட்கறா, ஏன்பா இந்த உலகம் தான் இப்படியே தான் இருக்கு, இதுல நடக்கிறது தான் சத்தியம், இதுக்கு மேற்பட்ட அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லை என்று சொல்றியே, இந்த உலகம் ஏன் இப்படி நடக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி கொடுத்துறேன், உன் வழியிலேயே நாங்களும் வந்துடுறோம், இதுக்கு ஏன் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் ஒருத்தன் வசத்தியா இருக்கான், ஒருத்தன் அவலமா இருக்கான், ஒருத்தன் வியாதிசத்தனா இருக்கான், ஒருத்தனுக்கு வயசாகி போறது, ஒருத்தனுக்கு வயசாகாம இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, கஷ்டத்துக்கு காரணம் என்ன, சுகத்துக்கு காரணம் என்ன என்று சொன்னா அவன் அது அப்படித்தான் இருக்கு, அது சுவாவம் அப்படின்னு சொல்றான். சுவாவம் சரிப்பா, நான் கஷ்டப்படுறனே, ஏன் இன்னொருத்தன் சுகப்படுறான், ஏன் அவன் தான் அந்த சுகம், நான் அவன் அவன் கஷ்டப்பட்டு நான் சுகப்படக்கூடாதா, இதையும் சுவாவம்னு சொல்லணும். யாரோ பண்ணி வைக்கிறா, உலகத்தை யாரோ நிர்வகிக்கிறா, ஈஸ்வரன் தான் என்று இப்படி சில யுக்திவாதங்கள்லாம் பண்ணலாம். ஆனா தர்மசாஸ்திரத்துல யுக்திவாதத்துக்கெல்லாம் ஒரு வழியும் கிடையாது, இப்படித்தான் பண்ணணும், இந்த தர்மசாஸ்திரத்துக்கு பித்திருக்காரியம் இப்படி பண்ணணும், அப்புறம் தேவகாரியம் இப்படி பண்ணணும், மனுஷாளுக்கு இப்படி பண்ணணும், இது பண்ணா இந்த இப்படியான ஒரு நன்மை வருது என்று இது இதுக்கு இந்த தர்மசாஸ்திரத்துக்கு யுக்தியே கிடையாது, யுக்தியினாலே சாதிக்க முடியாது. இந்த சின்ன சம்ஸ்காரம் பண்ணிச்சு, இந்த மாதிரி இந்த வயசுக்குள்ள இருந்தா கரண சம்ஸ்காரம் பண்ணணும், இந்த வயசுக்கு மேல போனா தகன சம்ஸ்காரம் பண்ணணும், யதியா இருந்தான்னா அவருக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது, அவருக்கு கணனன் தான் சம்ஸ்காரம் பண்ணணும், பிருந்தாவனமாக தான் பண்ணணும். அதுவே அந்த யதியாய அந்த யதியே பூர்வத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு எந்த யதியா இருந்தான்னா அவருக்கு கணன சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது, அவருக்கு அக்னி சம்ஸ்காரம் தான் பண்ணணும். இப்படியே தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு போகிறது. இதே போல எல்லா விஷயத்துக்கும் சம்ஸ்கார விஷயம் மாத்திரம் இல்லை, ஜாதகரண நாமகரணம் அன்னபராசன ஜவுள உபநயன விவாகம் எல்லாத்துக்கும் தர்மசாஸ்திரம், ஏன் எதுக்குன்னு தர்மசாஸ்திரத்தை கேள்வி கேட்க முடியாது. அதனால தர்ம விஷயங்களும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும், சாமானிய விஷயங்களும் சூக்ஷ்மமாக இருக்கும். அப்படி என்ன தேய்ச்சின்னு இருக்குச்சே கண்ணாடியை பார்க்காத அப்படின்னு சொன்னால் தர்மசாஸ்திரத்தை போய் ஏன் அப்படின்னு கேட்க முடியுமான்னா இல்லையா, ஒரு சூரியன் உதிக்கச்சே சூரியன் அஸ்தமிக்கச்சே காலை நீட்டின்னு படுத்துன்னு தூங்காதுப்பா அப்படின்னு சொல்லிச்சே ஏன் அப்படின்னு கேட்க முடியுமான்னா, காரணம் இருக்கும், காரணம் தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் தர்மசாஸ்திரம் சொன்னபடி தான் அனுஷ்டிக்கணும், அதான் கேட்குற. அப்போ அதனால அதுவும் இந்த பரஸ்பரம் மனுஷாளுக்குள்ளே ஐயா மனுஷாளுக்குள்ளே இந்த உறவுகளுக்குள்ளே இந்த சொத்து விபாகங்கள்லாம் பண்ணிக்கிறது இப்படியான பல விஷயங்களில் வரைச்சு அது தர்மசாஸ்திரத்தை அவலம்பிச்சு தான் அந்த நாளில் சொல்லுவா. அதனால் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு தர்மசாஸ்திரத்திலேயே ரொம்ப சூரராக இருக்காருன்னு பல சட்டங்களுக்கு வேண்டிய திருத்தங்களை இவரிடம் வந்து கேட்டுண்டு போனா இன்னும் சொல்லுவா. அந்த அளவுக்கு சுவாமி பிரசித்தராக இருந்தார், அந்த அதுதான் நமக்கு நம்ம ஆச்சாரியராக இருந்து சன்னியாசியாக இருந்து அந்த சமகாலத்தில் எத்தனையோ தர்மசாஸ்திர பிரபுக்கள் பாரத தேசம் பூராவும் சூறாளாக இருக்குச்சே அதனை பேரில் சுவாமி இடத்துலே வந்து அபிப்பிராயம் கேட்டான்ற ஒரு விசேஷம் நம்ம சுவாமிக்கு. அது எதுக்காகனா சுவாமி அதே போல தர்மசாஸ்திரத்திலே ரொம்ப ஒரு நிபுணராக இருந்து நல்ல கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதில் ரொம்ப விசேஷமாக திருக்குழந்த தேசிகன் சாதிச்சதான ஆன்மீகம் இருக்க நித்தியகர்மானுஷ்டானம் எப்படி பண்ணணும்னு, இப்படி நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா தான் நித்தியம் அது நிரவத்தியமா தோஷம் இல்லாம காலம் போகும். இதுதான் பாஷ்யகாரரும் நித்திய கிரந்தத்திலே சாதிச்ச ரீதிக்கு ஒத்தா போல இருக்கு. அது சுவாமி தேசிகனும் பாஞ்சராத்திர ரக்ஷையிலே சாதிச்சதுக்கு ஒத்தா போல இருக்கு. அதனால இப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேணும்னு திருக்குழந்த தேசிகன் ஆன்மீகம் சாதிச்சார். அந்த ஆன்மீகம் சாதித்த போது அது ஏன் அப்படி சாதிச்சார், சில விஷயங்களுக்கு விளக்கம் தேவையா இருக்கே, இப்படி சாதிச்சதுக்கு என்ன மூல பிரமாணம் என்றால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஸ்தாரமாக இருக்கும். அது அந்த விஸ்தாரமாக இருந்தால் புஸ்தகம் ரொம்ப விஸ்தாரமாயிடும். அதனால திருக்குழந்த தேசிகன் அவசியமாக அனுஷ்டானத்துக்கு வேண்டிய பாகங்களுக்கு மாத்திரம் அப்படியே மந்திரத்தோட காரியக்கிரமங்களோட சாதிச்சார் சுவாமி. அது சின்னாண்டவன் தான் அந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப அத்தியுதமாக வியாக்கியானம், ஒரு விஷயம் திருகுண தேசம் சாதிச்சார்னா அந்த அந்த மாதிரி சாதிச்சதுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்மிருதிகளிலே தர்மசாஸ்திரங்களிலே பிரமாணம் இருக்குன்றத ரொம்ப அழகழகா உதாரணம் எடுத்து சாதிச்சிருக்கார். அத்தனை கிரந்தங்களும் பார்த்து அத்தனை கிரந்தங்களையும் மனசுல வச்சு இந்த தர்மசாஸ்திரங்கள்னு சொன்னா ரொம்ப என்னன்னு புரியாது. தர்மசாஸ்திரங்கள்னா இந்தந்த அனுஷ்டானம் தர்மம் இப்படி பண்ணணும் என்று வரைச்சே அதுக்கு தர்மசாஸ்திரங்கள்லே நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு, அது ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. தர்ம சூத்திரங்கள்னு இருக்கு, அதுக்கு மேலே அதுக்கு வியாக்கியானமானதான கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதுக்கு மேலே ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. வியாசஸ்மிருதி, மனுஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, இது மாதிரியான ஸ்மிருதிகள்லாம், அத்ரி ஸ்மிருதி, நாரத கல்பம், இந்த மாதிரி நிறைய ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அந்த ஸ்மிருதிகள் எப்படியாக்கும் ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லுவோமோ அதை போல ரொம்ப அதை விட அதிகமாகவே தர்மசாஸ்திர புத்தகங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த கிரந்தங்கள்லாம் சேவிச்சு அதுக்கு சங்கரமாயும் வித்தாரமாயும் கூட இன்னும் சில புத்தகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா சுவாமி. சின்னாண்டவன் இந்த மாதிரியான கிரந்தங்கள் எல்லாத்தையும் கடாட்சிச்சு, அதுவும் எல்லாம் ஓலையில இருந்தது. அந்த காலத்துல இப்படியான புத்தகங்கள்லாம் ரொம்ப கிடையாது. அது ஓலையில இருந்ததான புத்தகங்கள், ஓலையில இருந்ததையே நிறைய கடாட்சிச்சு, அதுவும் இந்த புஸ்தகம் ஆன்மீகாத்த பிரகாஷிகை என்று ஆன்மீகத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கச்சே, அத மெட்ராஸ் மேனுஸ்கிரிப்ட் ஓரியண்டல் லைப்ரரியிலேருந்து இந்த தர்மசாஸ்திர ஸ்ரீகோஷங்களை எல்லாம் கேட்டு வரவழைச்சு அந்த தர்மசாஸ்திரங்களை பூர்ணமாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன கொட்டேஷன் இருக்கு அப்படின்றத அந்த குறிப்போட எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தர்மசாஸ்திர கொட்டேஷன் இந்த புஸ்தகத்தில் இருக்கு என்று அதை நிர்ணயம் பண்ணி கொண்டு அங்கேருந்து எடுத்து எடுத்து இந்த ஆன்மீக கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப சிரமமான, ரொம்ப பரிசிரமப்பட்டு பண்ண வேண்டிய காரியம் இது. அது அப்படி சின்னாண்டவன் அந்த வியாக்கியானம் ஒன்று சாதிச்சார். அதை விட இன்னொன்று, அந்த காலத்தில் ஒரு மன்சாலகட்ட சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வைஷ்ணவாள்லாம் நான் இப்போ எல்லாரும் அனுஷ்டிச்சுருக்கா போன்றதான மந்திரங்களை கொண்டு கர்மானுஷ்டானம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொன்னார் அவர். ஏன்னா நான் அனுஷ்டிக்கிற மந்திரங்களிலே இந்திரனை பற்றியோ வருணனை பற்றியோ மித்ரனை பற்றியோ சூரியனை பற்றியோ வாயுவை பற்றியோ இது மாதிரி அக்னி எதனால சப்தங்கள்லாம் நிறைய வருது. இப்படியாக அனுஷ்டானம் பண்ணினோம்னா நாம் அந்த தேவதைகளை பிரார்த்திக்கிறா போல ஆறுது. நாம் தான் பரமை காந்தி, பெருமாளை தவிர சேவிக்கிறது இல்லை, பெருமாள் தான் உயர்ந்த தெய்வம், அவரை தவிர மற்றவாளெல்லாம் சேவிச்சா அப்பேற்பட்ட சேவைக்கே நரகம்தான் கிடைக்கும். எப்படி இப்படியெல்லாம் நாம் அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கோம், பிரபத்தியே போயிடும்னு சொல்லிகிட்டு இருக்கச்சே, எப்படி யாருக்கும் நாம் சந்தியாவந்தனாதிகளிலே அக்னி முதலான இல்லைன்னா சூரியன் முதலான தேவதைகளை உபாசிக்கிறது. அதனால நாம் பண்ற அனுஷ்டானங்களில் எப்படியாக்கும் அந்த ஸ்வேதத்வீபம்னு சொல்லக்கூடியதான இது இருக்கு, காரிய வைகுண்டம்னு சொல்லும்படியான திருப்பார்கடல் உண்டு, அந்த திருப்பார்கடல்ல தீபங்கள்லாம் இருக்க, அந்த தீபங்கள்ல இருக்கிறதான மகரிஷிகள் சுத்த யாஜிகள்னு சொல்லப்படுறாளே, அந்த சுத்த யாஜிகள் எப்படி பெருமாளையோ நித்தியகர்மானுஷ்டானத்தினால அத்தவங்களேதான பகவ ஆராதனங்களை செய்யும் போது எப்படி நாராயணன், கேசவன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு இப்படியாக பகவானுடைய சாட்சாத் திருநாமங்களை சொல்லித்தான் அனுஷ்டானம் பண்றான்னு புத்தகத்துல பாக்குறோமோ இல்லையோ, அதே போல நாமும் தான் சுத்த யாஜிகளா இருக்கணும். பிரபத்தி பண்ணின்றவா வைஷ்ணவாள் அவ சுத்த யாஜிகளா இருக்கணும். ஸ்வேதத்வீபவாசிகள் போல, திருப்பார்கடலே இருக்கிற ஸ்வேதத்வீபவாசிகள் போல அவள்லாம் சுத்த யாஜிகளா இருக்கணுமே ஒழிய, இந்த வைதிக மந்திரங்கள்னு பெயர் பெற்றதாய் அக்னிச்ச ஆமன்யுஷ மன்யுபதயச்ச என்று அக்னியையோ ஆமன்யுவையோ இல்லைன்னா மித்ரஸ்ய ஜர்ஷனி எதிராக என்று மித்ரனையோ இல்லைன்னா வாயுவையோ இப்படி தங்களுடைய அனுஷ்டானங்களிலே சொல்லக்கூட கூடாது என்று ஒரு புரட்சிகரமான ஒரு சித்தாந்தத்தை அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருந்தார் மன்சாலகட்ட சுவாமின்னு சொல்லுவா. அதுவும் இல்லாமல் அந்த சுவாமியினுடையதான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா எப்பவும் உத்தரியத்தை பூணல் மாதிரியே தான் போட்டுருக்கணும். உத்தரியத்தை அப்படி பூணல் மாதிரி சாத்திக்கணும், அதாவது தோளிலிருந்து அது வயத்தை சுற்றி திருப்பியும் தோளுக்கு கொண்டு வந்து மார்புக்கு குறுக்காக உத்தரியத்தை எப்பவும் சாத்தின்னு இருக்கணும். உத்திரியமே அதுக்குத்தான் ஏற்பட்டது, அந்த உத்திரியத்தை இடுப்புல சுத்திக்க கூடாது. இப்படியாக சில சில ஒரு ரொம்ப புரட்சிகரமான ஒரு தர்மங்களை எல்லாம் சொல்லி மனசால கட்ட சுவாமி சம்பிரதாயம் என்றே அதை அப்படி கொண்டாடும்படியாக அவருக்கும் சிஷ்யால் உண்டு. ஆனா அந்த சுவாமி தனக்கு நிறைய சிஷியர்கள்லாம் சேர்ந்து அந்த சிஷியர்கள்லாம் இதையே பண்ணணும் அப்படின்ற பிடிவாதத்துல இல்லை. ஆனா தன்னையே ஆச்சாரியனாக வரிச்சு வேற எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டு வந்தவா சில சிஷியால் உண்டு. அவருடையதை இந்த புரட்சிகரமான கருத்துக்களை ஆதரித்து அவருக்கு சிஷியாளா அவருக்கு அவரைத்தான் ஆச்சாரியன் என்று சில தேடி வந்த சில பேர் உண்டு. அவளுக்கு இப்படியாக சில பிரச்சாரங்கள்லாம் பண்ணி கொண்டு அவர் எழுந்தருளிருந்தார். அது நம்ம சுவாமி தேசிகன் முதலாக இத்தனை மகான்கள் அனுட்டிச்சு வந்ததான அனுஷ்டானத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இதை இப்படியே வளர விட்டா சின்ன கலை தான். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், அவர் சொன்னா என்ன அப்படியே எல்லாரும் பண்ணிட போறாளா அப்படின்னு அதை ஒதுக்கிட்டா எந்த சம்பிரதாயம் எப்போ பலம் பலம் வந்து எப்போ அப்படி சமிருத்தி அடையும்னு சொல்ல முடியாது. எப்படி தென்னாச்சாரிய சம்பிரதாயம் வனவாமாவுனிகள் அவர் பரமசாதுவாக எழுந்தருள் இருந்தார், அவர் தேசிக துவேஷம் இல்லாமல் இருந்தார். ஆனால் இருந்தாலும் பிரபத்தி என்றது பண்ண வேண்டிய ஒரு அம்சமா என்று அதில் ஒரு விசாரம் பண்ணி கொண்டு பிரபத்தி பண்ண வேண்டிய அம்சம் இல்லைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரே பிரபத்தி பண்ணிட்டு விட்டார். ஆனால் இருந்தாலும் பிரபத்தி பண்ண வேண்டியது இல்லைத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்ததை பிடிச்சுட்டு எவ்வளோ பாருங்க பின்னாடி பின்னாடி வந்த சம்பிரதாயம்லாம் எப்படி ரொம்ப வலுத்து போய் படிச்சுல வைஷ்ணவாலேயே இவா எவ்வளோ பேர் இருக்காளோ அவள் அவ்வளோ பேர் இருக்கா என்று சொல்லும் அளவுக்கு அது வளர்ந்து போச்சு. பிரபத்தியே நம்ம சம்பிரதாயம்னு கொண்டு வந்து பிரபன்ன சந்தான கூட்டத்தர்னு நம்மாழ்வாருக்கு பேர் வச்சு அப்போ ஏற்பட்டதான பிரபன்ன சம்பிரதாயம் நம்மாழ்வார் சம்பிரதாயம் தான்னு சொல்லிகிட்டே இருக்கச்சேவே அப்புறம் அந்த பிரபத்தி சம்பிரதாயம் நாம் இல்லை என்று சொல்லும்படி எப்படி பிரபன்ன சம்பிரதாயம் தான் ஆனால் நம்ம சம்பிரதாயம் பிரபத்தி பண்ணிக்கிற சம்பிரதாயம் இல்லை. எப்படி இப்படி முன்னுக்கு பின்னும் ரொம்ப முரணாக சொல்லி கொண்டு இப்படியெல்லாம் சில தப்பு அபிப்பிராயங்கள் வளர்ந்து போச்சுன்னா அதனால சுவாமி ரொம்ப அதற்காக ரொம்ப திருவுள்ளப்பட்டு இப்படி சுத்த யாஜிகளாக இருந்து அக்னி இந்திராதி தேவத சப்தங்களையே சொல்லக்கூடாது அனுஷ்டானத்தில் என்று சொல்வதே தப்பு. நாம் என்ன பாஷிகார சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தானே, பாஷிகாரர் ஸ்ரீபாஷ்யத்திலையும் கீதா பாஷ்யாதிகளிலையும் எவ்வளோ ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார், அது வேதாந்த சங்கிரகத்திலையும் இப்படித்தான் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். நாம் கர்மானுஷ்டானம் பண்ணும்போது எந்த வைதிக மந்திரங்களை கர்மானுஷ்டானத்துக்காக ரிஷிகள் நமக்கு உபதேசம் பண்ணி வச்சிருக்காளோ நம்முடைய பூர்வர்கள் எப்படி அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வந்தாலோ அதே மந்திரங்களை கொண்டு தான் சந்தியாவந்தனாதிகளும் அதே மந்திரங்களை கொண்டு தான் ஸ்ராத்தாதிகளும் பண்ண போகணும். இதற்கு மாறாக நாராயணன் கேசவன் என்றதான மந்திரங்களை மாத்திரம் சொல்லி அந்தந்த ஸ்தானத்தில் அக்னீந்திராதி சப்தங்களுடைய ஸ்தானத்தில் நாராயணாதி சப்தங்களை கொண்டே மந்திரங்களை உருவாக்கி கொண்டு அனுஷ்டானம் பண்ணுவது என்பது ரொம்பவும் தவறு. இது அப்பேற்பட்ட தவறு உலகத்துக்கு நாம் உபதேசிக்கவே கூடாது. பூர்வர்கள் அனுஷ்டிச்சதுக்கு தாத்பரியம் என்னன்னு பூர்வர்களே வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்காளே, பாஷ்யகாரரும் தானே அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகாதிகளிலே நாம் நம்முடையதான அனுஷ்டானங்களிலே தேவதாந்திரங்களை சப்தங்களை சொல்லும் போது அந்த அந்த தேவதைகளை மாத்திரம் நினைச்சுக்கிறது கிடையாது. அந்த தேவதைகளை மாத்திரம் நினைச்சுக்காம அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற சர்வேஸ்வரன் பர்யந்தமாக அந்த சப்தங்களை நினைச்சுண்டு உச்சாரணம் பண்ணி அதில் உண்மையோட பக்தியோடே அந்த அனுஷ்டானம் பண்ண போகணும். அந்த பக்தியோடே அனுஷ்டானம் பண்ண போகணும். எப்படி நம்ம உருவாக்கி வச்சிருக்காரோ பெருமாள் அதே போலத்தான் தெய்வங்களையும் உருவாக்கி வச்சிருக்கார். இந்த கர்மானுஷ்டானம் எப்படி பண்ண வேணும், பெருமாள் நம்மை கொண்டு இந்த காரியத்தை செய்வது போலே அந்த தேவதைகளை கொண்டு இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார், பெருமாள் தான் பூர்த்தி பண்ணிக்கிறார். அதனால பெருமாள் ஜெகத்காரணனாக இருக்கிறவன், சர்வசேஷியாக இருக்கிறவன், சர்வவியாபியாக இருக்கிறவன், இந்த வேத மந்திரங்களினாலே ஆராதிக்கப்பட வேண்டியவன். அங்கே வேதோக்தமான கர்மாக்களுக்கு வேத மந்திரங்கள் தான் நமக்கு அனுஷ்டானத்துக்கு வேணும் என்று இந்த அந்தர்யாமி ஆராதனம்தான் நம்முடைய எல்லா கர்மாக்களும். அது பிரகாரம் அக்னீந்திராதி சப்தங்கள் வரும்போது குறைக்காம அந்த சப்தங்களோடையே தான் சொல்லணும் என்று இதை விசாரமா சுவாமி, அந்த சுவாமியினுடையதான ஒரு புதிய கிளர்ச்சியான ஒரு புரட்சிகரமான சித்தாந்தத்தை மறுத்து சுவாமியும் கிரந்தம் சாதிச்சார். அதையும் விட இன்னொரு விசேஷமா இந்த யதிகளுடைய தர்மம் என்ன என்று ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சார். யதிகள் நித்தியகர்மானுஷ்டானத்தை இப்படித்தான் பண்ணணும். அது யதி தர்ம சமுச்சயம்னே பேரு. யதி தர்ம சமுச்சயம் ஏற்கனவே சுவாமியினுடைய சுவாமி பாஷ்யகாரருடைய சிஷ்யராக மாறி வந்தாரே யாதவ பிரகாசர், முதல்லே பாஷ்யகாரருக்கு குருவா இருந்தார், அத்வைத சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணார் யாதவ பிரகாசர். அப்புறம் ராமானுஜருடையதான இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாய ரீதியான அவருடைய மனோபாவத்தை பார்த்து துவேஷிச்சார். அப்புறம் துவேஷிச்சு பாஷ்யக்காரரை சம்ஹாரமே பண்ணணும்னு கூட நினைச்சார். ஆனால் இருந்தாலும் பாஷ்யக்காரர் தேவப்பெருமாளுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே பழைச்சார். அதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல யாதவ பிரகாசரே ராமானுஜருடைய திவ்ய வைபவத்தை தானும் அனுபவிச்சு மாறிட்டார். மாறிட்டவர் கோவிந்தஜியர்னு மாறினார். விசிஷ்டாத்வைத சம்பிரதாய சன்னியாசி ஆயிட்டார். அத்வைத சன்னியாசியா இருந்து பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக பிராயச்சித்தம் பண்ணிட்டார். பிராயச்சித்தம் பண்ணிட்டு பாஷ்யக்காரர்னாலே அனுகிரகிக்கப்பட்டு கோவிந்தஜியர்னு மாறிவிட்டார். அவர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாய ரீதியான சன்னியாச தர்மந்தான் ரொம்ப வசதி. அதனால விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள் எந்த மாதிரியான அனுஷ்டானம் செய்ய வேணும் என்று நித்திய கர்ம அனுஷ்டானம் சாதுர்மா சங்கல்பாதிகள் உள்பட எப்படி இருக்க வேணும் என்பதற்கு ரொம்ப விசாரமா 10 சாப்டர்ல எழுதினேன். அது யதி தர்ம சமுச்சயம்னு பேர். அந்த யதி தர்ம சமுச்சயம் அது விஸ்தாரமா இருக்கு, அதனால அப்படி 10 ஸ்கந்தங்களா இருக்கு என்று. அதனால அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டானத்துக்கு தேவையான அளவு மாத்திரம் எல்லாம் அதை சங்கிரகிச்சு சுவாமி யதி தர்ம சமுச்சயம் என்று ரொம்ப எல்லாரும் பாராட்டும்படியாக தர்மசாஸ்திர கிரந்தத்தை சாதிச்சார். இப்படி சுவாமி சின்னாண்டவன் பெரியாண்டவனுடைய சம்பிரதாயத்தை ரட்சிச்சது, பெரியாண்டவன் சிஷ்யாவை ரட்சிச்சது என்ற உயர்ந்த காரியத்துக்கு மேல அந்த சம்பிரதாயத்துக்கு விரோதமாக சில பேர் சாதிச்சுண்டிருந்ததான அர்த்தங்கள் எல்லாம் அதுக்கு பரிஷ்காரமாக கண்டனமாகவும் இருக்கும், பரிஷ்காரமாகவும் இருக்கும், தத்துவத்தை உபதேசம் பண்ணுவதாக இருக்கும். அப்படி ரொம்ப ஆச்சரியமாக கிரந்தங்களை சாதிக்கிறதுல ரொம்ப ஊற்றத்தோடு, அதுவும் பரிஷ்காரமான கிரந்தங்களை சாதிக்கிறது ரொம்ப ஊற்றத்தோடு இருந்தார். இந்த சமயத்தில் அந்த காலத்தில் ஒரு சின்ன விசாரம் வந்துடுத்து, புக்தி நிஷ்டையா ஆச்சாரிய நிஷ்டையா என்று ஒரு சின்ன விசாரம் வந்துடுத்து. அது ஏதோ ஒரு சின்ன சாமானிய பேச்சு ஆரம்பித்தது, அது ரொம்ப பெரிய மனஸ்தாபத்திலே கொண்டு போய் விட்டும் அளவுக்கு அடுத்தது. அதனால உக்தி நிஷ்டையா ஆச்சாரிய நிஷ்டையா என்று அந்த விஷயத்தை கொஞ்சம் நன்னா விசாரிச்சு ஜனங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் என்ற ஒரு திருவுள்ளத்தோட உக்தி ஆச்சாரிய நிஷ்டா விசாரம் என்றதான கிரந்தத்தையும் எழுதினார். சாதித்தார் அவர். சின்னாண்டவன் 10 வருஷத்துக்குள்ளேயே சஞ்சாரமும் பண்ணினார். ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டு திருக்குழந்த ஆன கஷேத்திரங்கள் இப்படி காஞ்சிபுரம் பரியந்தமாக சஞ்சாரமும் பண்ணி திருப்பியும் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள் இருந்து ஸ்ரீரங்கத்தில் பெரியாசிரமம் சின்னாசிரமம் 2 ஆசிரமத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணிக்கொண்டு சின்னாசிரமத்திலாம் அநேகமாக எழுந்திருந்தார். பெரியாசிரமத்திலே பெரியாண்டவனுடைய பிருந்தாவனத்துக்கு வேண்டிய ஆராதனங்களை செய்து கொண்டு அதுக்காக சின்னாசிரமத்திலே எழுந்திருந்தார். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். அதில் இந்த ஜெயந்தி நிர்ணயத்தை பற்றியும் முனித்ரயம் மடம் ரெண்டு பேருக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. அதனால எந்த ஜெயந்தி பண்ணுவது என்று இந்த ஜெயந்தி நிர்ணயம் ஏற்கனவே உபனிஷத் பாஷ்யக்காரனும் சாதிச்சிருக்கார், அதுக்கு முன்னாடி ஆச்சாரியால் சாதிச்சிருக்கா, அதுக்கப்புறம் சுவாமி திருக்குளம் தேசிகனும் சாதிச்சிருக்கார் ஜெயந்தி நிர்ணயம்னா என்னன்னு. அதே அந்த ஜெயந்தி நிர்ணயம் ரொம்ப பெருசு. திருக்குளம் தேசிகன் சாதிச்சிருக்கிற ஜெயந்தி நிர்ணயம் ரொம்ப பெரிய கிரந்தம். இது ஏகப்பட்ட உதாரணங்கள் எடுத்து ஸ்மிருதிகள்லேருந்து ஸ்ருதிகள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் எடுத்து இப்படித்தான் என்று நிர்ணயம் பண்ணி சாதிச்சிருக்கார். அது ரொம்ப பிரிய கிரந்தமா இருக்கிறதுனால அதுல எதுதான் என்று நாமே பிரமிக்கும்படியா இருந்திருக்கு. அதனால அதை சங்கிரகிச்சு ஜெயந்தி நிர்ணயம்னு அதை சாதிச்சு இதுதான் தத்துவம் என்று, ஜெயந்தி அன்னைக்கு உபவாசம்தான் அதுதான் தத்துவம் என்று சாதிச்சிருக்கார். அதே போல இன்னொன்னு உக்தி ஆச்சாரிய நிஷ்டா விசாரம்னு சொன்னவன், அதுல உக்தி நிஷ்டையில இருக்கிற பெருமைகள் என்ன, ஆச்சாரிய நிஷ்டையில இருக்கிற பெருமைகள் என்ன, அதுல நம் சம்பிரதாயத்திலே ஏன் ஆச்சாரிய நிஷ்டைய விசேஷமாக அபிமானிக்கிறோம் என்று அதுக்கு உண்டானதான விசாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுல அதுல உக்தி நிஷ்டதான் உசத்தி என்று சில பேர் அபிப்பிராயப்படுவா, ஆச்சாரிய நிஷ்டதான் உசத்தி என்று நம்ம முனித்திரை சம்பிரதாயத்தில் அபிப்பிராயப்படுறோம். இந்த ஆச்சாரிய நிஷ்ட உசத்தி எதனால என்று சொன்னா, ஆச்சாரியருக்கு அந்த சரணாகதி சாஸ்திரம் அத்துப்படி, ஆச்சாரியருடையதான வாக்குக்கு எம்பெருமான் சொன்ன வார்த்தையை கேட்கிறார் என்றதான பெருமை உண்டு. அது சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பிரபத்தி விஜிதேஸ்வரிகி என்பதாக சாதிச்சார். ஆச்சாரியாளுடையதான பிரபத்திக்கு பெருமாள் தோத்து போறார், பிரபத்தி விஜிதேஸ்வரிகி என்று. ஆச்சாரியர்கள் அனுஷ்டிக்கும்படியான பிரபத்திக்கு பெருமாள் தோத்து போறார். அத்தேரங்கி நிஜம விபதம் தேசிகா தேசகாங்ஷி சிந்தே சிந்தே புனரபிமதம் கிதியதே யத் புனத்வம். தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ, தத்தே ரங்கி நிஜம விபதம் தேசிக ஆதேச காங்கி, ஆச்சாரியனிட்ட கட்டளை, இந்த பிரபன்னனுக்கு நீர் மோட்சம் தர வேணும் என்று ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளையை அப்படியே பெருமாள் சிரமேற்கொண்டு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கிறார் என்று உண்டோ இல்லையோ சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரே. உதாரணமா ஒரு கதை சொல்லுவா, பாஷ்யகாரர் இடத்துல வண்டர் சுண்டர்னு ரெண்டு பேர் வந்தா, பாஷ்யகார் ஸ்ரீரங்கத்திலே எழுதியிருந்தார், அவா பாஷ்யகார இடத்திலே போய் யார் கேட்டாலும் கேட்டவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுப்பதாக உம்முடைய வைபவத்தை சொல்றா, அடியங்களுக்கும் மோட்சம் கொடுக்கணும்னார், மோட்சம்தானே ஏதோ எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு ஓலையிலே அவருக்கு இந்த வியக்திகளுக்கு மோட்சம் தர வேணும்னு ராமானுஜராஜகான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம், எதிராஜகான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். அந்த ஓலையை எடுத்துட்டு வா போனா, ஏன்னா மேல்கோட்டைக்கு திருநாரணன் கிட்ட போனாலாம், திருநாரணன் திருவடிகளிலே போய் நின்று பிரார்த்திச்சாலாம், பாஷ்யகாரர் எங்களுக்கு மோட்சம் கொடுக்கும்படியா உனக்கு இங்கே நியமிச்சாயிருக்கு என்று ஓலையை காட்டினாலாம், உடனே பெருமாள் மோட்சம் கொடுத்தாரவா ரெண்டு பேருக்குன்னு பாஷ்யகார் பிரபாவத்தை சொல்லுவா. பாஷ்யகார் பிரபாவம்னு வெறும் ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை மாத்திரம் இல்லை வேதாத்த சங்கிரகத்தை மாத்திரம் வச்சு அவரை இட போட்டுறக்கூடாது, மகாபிரபாவம் அது, பெருமாளுக்கும் மேற்பட்டதான பிரபாவம் பாஷ்யக்காரருக்கு. அதனால தான் இவர் எம்பெருமான்னா அவர் எம்பெருமானார்னு சொல்ல தகும்னா, எல்லா லோகத்துக்கும் பெருமாள் உடையவராயிருக்க பெருமாள் இவரே உடையவர் என்று இவருக்கு அனுகிரகம் பண்ணி இவருக்கு பட்டம் கொடுத்து லோகமதியை இவர் உடையவர் உடையவர்னு சொல்லும்படி ஆக்கி வச்சார். அதனாலே அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர், பாஷ்யக்காரர்னா சாமான்யமாக ஏதோ அவதரித்த எத்தனையோ மகான்கள் போலே பாஷ்யக்காரர் என்று நினச்சிடக்கூடாது. எத்தனையோ யதீஸ்வரால் இருந்தால் அப்படியாக்கும் பாஷ்யக்காரர் நினச்சிடக்கூடாது, எத்தனையோ மகர்ஷிகள் இருந்தாலே மகான்கள் இருந்தாலே அப்படியாக்கும் பாஷ்யக்காரர்னு நினச்சிடவே கூடாது. இதெல்லாம் ஒருத்தரை ஒப்பிட்டு பார்த்து அவ்வளவு இருப்பாரோ இவ்வளவு இருப்பாரோன்னு நினைக்கிற அளவு கிடையாது. அதான் தேசியம் சாதிச்சார். அனுகல்பூதமுரபித்பதம் சதாம் அஜஹத்ரிவர்க்கம் அபவர்க வைபவம் சலஜித்த விருத்தி வினிபத்தனு உழதும் சரணம் யதீந்திர சரணோ விரணீம் அனுகல்பூதமுரபித்பதம் சதாம். அனு பெருமாள் திருவடி ரெண்டாம் பக்ஷம்னுட்டார். பாஷ்யகார் திருவடி அபேட்சிச்சமான பாஷ்யகார் திருவடியிலே நான் நம்முடையதான மனசு செலுத்தினுமான தெரியும் பெருமாள் திருவடி ரெண்டாம் பக்ஷம்னு தெரியும்னர். அப்படியாகும் அந்த பிரபத்தியானது வாஷிகார் நமக்கு அனுகிரகிச்சதான பிரபத்திக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, பெருமாள் தோத்து போறார். அப்படி பெருமாள் தோத்து போகும்படியாக பாஷ்யகாரர் பிரபத்தியை அனுட்டிச்சார்னா, அந்த பிரபத்தியானது எப்பேற்பட்ட பிரபத்தியாயிருந்தது அப்படின்னு முதலையாண்டான்னு சொன்னார்னு எழுதி வச்சிருக்காளோ இல்லையோ, வாஷிகாரர் அனுட்டிச்ச பிரபத்திலேயே நாமும் அந்தர்பூதாள்னர். பாஷ்யகாரர் சிஷ்யாளுக்கு உக்தி நிஷ்டையா அவர் உபதேசம் பண்ணி வச்சு உக்தி நிஷ்டையினாலே பிரபத்தி பண்ணி வைக்கல, தாம் அனுஷ்டிச்ச போது தம்மை சேர்ந்த சகல முதலிகளுக்குமாக சேர்த்து பிரபத்தி அனுஷ்டிச்சார் அவர் இல்லையா. அது அதுதான் ஆச்சாரிய நிஷ்டை. அதுபோல ஆச்சாரியனிஷ்டை என்பது சித்திர் பவதிவானேதி சம்சயோ அச்சுத சேவினாம் சம்சயோத்திர தத்பக்த பரிச்சரியாரதாத்மனாம்னு நாமே அனுஷ்டிச்ச பிரபத்திக்கு பலிக்குமோ பலிக்காதோ, ஆனா ஆச்சாரியால் அனுஷ்டிச்ச பிரபத்திக்கு நிச்சயமா பலமுண்டு என்று இப்படி ரிஷிகள்லாம் வாக்கியம் சொல்லி வச்சிருக்கச்சே. அது ஆச்சாரியால் அதீனமா, ஆச்சாரியாளுக்கு அதீனமாக பிரபத்தி சாஸ்திரத்துல கரகண்டவராயிருந்து பிரபத்தி அனுஷ்டானத்தை அது யோகம் போலே அனுஷ்டிக்க கூடியதான அந்த தியானத்தோடைய ஆச்சாரியாளிடத்திலே நம்ம ஒப்படைச்சு பரநியாசம் பண்ணிக்கிறது அது நிச்சயமான பலனை தரக்கூடியதா இருப்பதனாலே ரொம்ப வசதி என்று திருவுள்ளம். அதுலேயும் இன்னொரு அபிப்பிராயம் என்னென்ன, ஆச்சாரியர் ஆச்சாரிய நிட்டையிலாலே இந்த பரநியாசத்தை பண்ணி வைக்கச்சு இந்த என்னுடைய சிஷ்யாள் மதியத்வேன அபிமதாள் என்னுடையவாள் என்று என்னுடைய அபிமானத்தை பெற்ற இந்த சிஷ்யாளை நீர் ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திக்கச்சு ஆச்சாரிய அபிமானமே நமக்கு அங்க ஒரு பலம். அந்த ஆச்சாரிய அபிமானமே பலமாய்கொண்டு நமக்கு இந்த பிரபத்தியானது பெருமாள் மறுக்க உண்ணாதபடியானதான ஒரு நிலைமையில இருக்கு. அதனால இந்த ஆச்சாரிய அபிமானத்தோடு பாஷ்யக்காரர் எப்படியாகும் தன்னுடைய சகல சிஷ்ய வர்க்கங்களுக்குமாக ஒரு சரணாகதியாய் எப்பொழுது ஆச்சாரிய நிஷ்டையினாலேயே சரணாகதி அனுஷ்டிச்சின்றாரோ அதுபோல ஆச்சாரிய நிஷ்ட விசேஷம் என்று பொதுவான அபிப்பிராயம் முனிதிரே சம்பிரதாயத்தில். ஆனா அது உக்தி நிஷ்டையினும் உண்டு. உக்தி நிஷ்டைய தப்புன்னு சொல்லக்கூடாது. உக்தி நிஷ்டையிலே ஆச்சாரியால் அபிமானிக்கலன்னு சொல்லல. ஆனா ஆச்சாரியன் தன்னுடைய திருவாக்கினாலே என்னுடைய சிஷ்யர்களாக அபிமானிக்கப்பட்ட இது அபிமானிக்கப்பட்ட இந்த ஜீவாத்மாக்களை உம்முடைய திருவடியிலே புகழாக அனுகிரகம் பண்ண வேணும்னு ஆச்சாரியனாய் எழுந்திருளிருக்கிற சாட்சாத் சர்வேஸ்வரனே நமக்கு உபாயத்தை அனுஷ்டிச்சு வைக்கிறது என்ற பெருமை வரச்சே இந்த உக்தி நிஷ்டையை காட்டிலும் இந்த நிஷ்டை ரொம்ப வசதி என்று நினைக்க வேண்டித்தான் இருக்கு. இதற்காக உக்தி நிஷ்டை மட்டம்னு சொல்றோம்னு யாரும் நினைக்க கூடாது. இதை காட்டிலும் அது வசத்தின்னு சொல்லச்சே, அதை காட்டிலும் இது மட்டம் என்றதான வார்த்தை சாதாரணமாக மனுஷியாளுக்கு உண்டு. ஆனா அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொழிவாரமரின் இசைந்தவர்க்கும் என்று சுவாமி நான்கு விதமான அனுஷ்டானங்களுக்கும் சரணாகதி நிச்சயமாக பலனை தரக்கூடியது என்றும் நான்குமே ரொம்ப உசந்ததுதான்னு சாதிக்கிறார். ஆனா இருந்தாலும் நான்கும் உசந்ததா இருந்தாலும் அதில் ஆச்சாரியால் அபிமானிக்கும்படியானதான ஒரு பாக்கியம் இருக்கே என்று முக்தி நிட்டையிலே எப்படின்னா ஆச்சாரியார் சொல்லி கொடுப்பார். இந்த சரணாகதி வாக்கியத்தை சொல்லி எம்பெருமான் திருமுன்பாக ஆச்சாரியர் இந்த சிஷ்யனுக்கு சரணாகதி பண்ணி வைப்பதற்கு சொல்லி கொடுப்பார். அந்த ஆச்சாரியன் சொல்லி கொடுக்க பிரகாரம் பெருமாள் திருமுன்பே விஜாபனம் பண்ணணும். ஆச்சாரியன் உபதேசிக்க உபதேசிக்க விஜாபனம் பண்ணி சரணாகதி பண்றது உக்தி நிஷ்டை. அதுவும் உயர்ந்த பிரபத்தி அனுஷ்டானம் தான். ஆனா இந்த ஆச்சாரிய நிஷ்டையிலே இருக்கிற உயர்த்தி என்னன்னு பெரியவாள் ரசிக்கிறான்னா ஆச்சாரியால் அபிமானிக்கிறா. சிஷ்யனுக்கு எந்த ஞானமும் தேவையில்லை. குழந்தையா இருந்தாலும் கூட ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு எந்த ஞானமும் கிடையாது. ஒரு பேச்சு இல்லாத ஒரு மனுஷன் இருக்கான், அவனாலே விஜாபனம் பண்ண முடியாது. ரொம்ப வயசானவர் முடியாம படுத்துட்டு இருக்கார். அவர் எம்பெருமானிடத்திலே ஒன்றும் பேச சக்தி இல்லாதவராக இருக்கார். இப்படி பல திசைகளிலே இருக்கிறவாள் அவளும் கூட இந்த ஆத்ம வஸ்துவானது பெருமாளுக்குத்தான் சொந்தம்னு எப்படி சமர்ப்பிக்க முடியும்னா, அந்த திசையிலே இருக்கிறவாளையும் கூட இந்த ஜென்மத்திலேயே கடை தேற்றக்கூடியதா இருப்பதனால ஆச்சாரியால் அந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார். என்னுடைய அபிமானத்தை பெற்ற இந்த ஆத்மாவை நீ சுவீகரிக்க வேண்டும் பிரானே என்று பெருமாளத்திலே சமர்ப்பிக்க கூடியதான ஒரு சௌகரியம் இருக்கிறது. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா உக்தி நிஷ்டை பண்ணி கொண்டிருக்க கூடியதான ஆச்சாரியால் கூட, உக்தி நிஷ்டையை உபதேசம் பண்ணி வச்சு நடத்தி வைக்கிற ஆச்சாரியால் கூட இப்படியாக குழந்தைக்கு பண்ணி வைக்கணும், குழந்தைக்கு சரணாகதி பண்ணி வைக்கணும். ஏன்னா ஜென்மா எப்போ யாருக்கு பூர்த்தி ஆகும்னு தெரியாது. அதனால எப்பொழுது ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கிறதோ அப்பொழுதே இந்த ஜென்மாவானது பெருமானிடத்திலே ஒப்படைக்கப்பட வேணும் என்ற ஆசையோட பெரியவர்கள் குழந்தைகளை அழைச்சின்னு வந்து சரணாகதி பண்ணி வைக்கணும்னா இந்த வயசானவா முடியாதவா பேச்சு இல்லாதவா எம்பெருமானிடத்திலே இந்த ஆத்மா ஒப்படைச்சிட்டு இனிமே இந்த சம்சாரத்திலிருந்து விடை பெற வேணும்னு அப்படி இந்த ஜென்மாவோடே முடிச்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டாளான அவளுக்கும் கூட அதே உக்தி நிஷ்டை பண்ணி வைக்கிற ஆச்சாரியாள். ஆச்சாரிய நிஷ்டை தான் இவாளுக்கு உபாயம், ஆச்சாரிய நிஷ்டையே பலன் கொடுக்கும் என்று உக்தி நிஷ்டை பண்ணி வைக்கிறவாளும் ஆச்சாரிய நிஷ்டையே பலன் கொடுக்கும் என்று இப்படி சில அதிகாரிகளுக்கு பண்ணி வைக்கிறது வழக்கத்துல இருக்கிறபடியினாலையும் சகல பேருக்கும் இந்த ஆச்சாரிய நிஷ்டையே உபாதேயம் என்று பாஷ்யக்காரர் தாம் ஆச்சாரிய நிஷ்டையினாலேயே தன் சகல சிஷ்யாளுக்கும் பண்ணி வச்சார் என்கிறதான இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் அபேட்சிச்சு பார்த்தா நமக்கு முனித்திரை சம்பிரதாயத்துல ஆச்சாரிய நிஷ்டையே இருக்கட்டுமே என்று பெரியவாள் அதை அபிமானிக்கிறார். அதனால இந்த அபிப்பிராயத்தை வெளியில பட்டு பழிச்சுன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்காக சுவாமி உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா விசாரம் என்று இந்த உக்தி இந்த கிரந்தத்தை சாதிச்சார். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு, இந்த உக்தி நிட்ட ஆச்சாரிய நிட்டா விசாரத்துல உக்தி நிட்டை என்கிறதான இந்த பக்தி இந்த பிரபத்தி மார்க்கத்தை இந்த பிரபத்திய ஒரு வரியும் ஒரு எழுத்தும் குறைவா சொல்லக்கூடாது, அடியேனும் சொல்லல, அது கவனிக்கணும். அதுவும் உபாயம், அது உசந்த உபாயம்தான். தேசிகன் அந்த உபாயத்தையும் தான் சுவீகரிச்சிருக்கார், பட்டரும் தான் சொல்லியிருக்கார். தவபரோகம் அகாரிஷி தார்மிகை சரணமித்யபி வாசம் உதயிரம் என்று பட்டரும் உக்தினிட்ட ஆச்சாரியனிட்ட ரெண்டையுமே உதாகரிச்சு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதனாலே இதுல மதபேதம் பண்ணி அதனாலே நீங்கள் உசந்தவா நாங்கள் உசந்தவா என்று ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு இல்லை மட்டம் மட்டம்னு பேசிக்கிறவா இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, அடியோட கிடையாது. இது அஜானத்தினுடைய எல்லையில இருந்தாதான் இப்படியாக இப்போ இந்த பிரபத்தியே பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பிரபன்னாளுக்கு இந்த மாதிரியான மதபேதமும் மதிபேதமும் உண்டாகும். அப்படி இல்லை, இதுல மதிபேதம் கிடையாது மதபேதம் கிடையாது, ருச்சி பேதம் மட்டும்தான் உண்டு. அதை கவனிக்கணும். இது ருச்சி பேதம்னா இஷ்டம், இது இஷ்டமா இருக்கு அது இஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஏன் இஷ்டமா இருக்கு, அவளுக்கு இஷ்டம், இஷ்டம்ன்றதை ஏன்னு சொல்ல முடியாது. ஒரு தீபாவளி வருது, பட்டு புடவை வாங்க போறா அப்படின்னா ஒருத்தர் நீல கலர்ல வாங்குறா ஒருத்தர் பச்சை கலர்ல வாங்குறான்னா ரெண்டும் பட்டு தான், ரெண்டும் திருமேனிக்கு சம்ரக்ஷணம் தான், ரெண்டும் ஒரே விலை தான். இருந்தாலும் கண்ணுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வித்தியாசப்பட்டுக்கிறதானே ஒழியா இதுல இல்ல நீல புடவை மட்டும் பச்சை புடவை வசத்தி இல்லை பச்சை புடவை மட்டும் நீல புடவை வசத்தின்னு ஸ்திரீகள் பேசிப்பவளா? அது போல அந்த சமபாவனை ஏன்னா சமபிரபாவம், அதுல ருச்சி பேதம் தான் உண்டு. அது அது ருச்சி பேதத்தினாலே இது இஷ்டம் அது இஷ்டம்னு அதுலயே இன்னொரு அபிமானம் என்னன்னா அதுல நம்ம ஆச்சாரியால் ருச்சி பரிகிரகீதம்ன்றது, நமக்கு ருச்சின்றது மாத்திரம் இல்ல நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ருச்சி பரிகிரகீதமா இருக்கு என்று பாகச்சே அவா அந்தந்த சம்பிரதாயத்துல அந்தந்த நிஷ்டைய அனுஷ்டிக்கிறா. அதனால இதுல வித்தியாசப்படுத்தி பாக்குறதுன்றது ரொம்பவும் பரம அஜ்ஞானம். இது எப்படி திருவேங்கடமுடையானா இல்ல தேவப்பெருமாளா ரங்கநாதனா என்று அந்தந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறவா தங்கள் பெருமாளை ரொம்ப அபிமானமா நினைக்கிறது, அதனாலே மற்ற பெருமாள் எந்த விதத்துல மட்டமாயிடுவார்? ஒரு காலம் ஒரே பெருமாள் ரெண்டு மூர்த்தியாக இருக்கார். ஒரே பெருமாள் இங்க ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறவாளுக்கு பக்கத்திலே கைங்கரியத்துக்கு அவா கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்றதுக்காக ஸ்ரீரங்கத்திலே இருக்கார், திருவேங்கடத்திலே அங்க இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஆசிரியிருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கைங்கரியம் பண்ணினா ஏத்துக்கிறதுக்காக அங்கே இருக்கார். இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிறவா அந்தந்த பெருமாளை வசதியா பாவிச்சுக்கிறது தான் வழக்கம். அது ஆனா அதுக்காக இன்னொரு மூர்த்தியை மட்டும்னு நினைக்கிறது எவ்வளவு தப்போ, அதுபோலத்தான் சுவாமி தேசிகன் சாதிச்சதான் இந்த உக்தி நிட்டையும் ஆச்சார நிட்டையும் ரெண்டும் உபாயம்னு சாதிச்சிருக்கச்சே. இந்த உக்தி நிட்ட வசதி ஆச்சார நிட்ட மட்டும் ஆச்சார நிட்ட வசதி உக்தி நிட்ட மட்டம்னு எல்லாம் நினைச்சுக்கிறதுக்கு வழியே கிடையாது. இது எதுக்காக சொல்றேன், நம்ம சம்பிரதாயத்துல இப்படி நல்ல சில பேர் நினைச்சு பேசி அதையே ரொம்ப பிரமாதமா பிரச்சாரம் பண்ணி அதனாலேயே தங்களுக்கு ஏதோ ரொம்ப விஷயம் தெரிஞ்சா போல இதுக்காக சில பிரமங்கள் எல்லாம் உண்டாக்கி இதுக்காக சில தங்களுக்குன்னு சில வர்க்கங்கள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் உண்டாக்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ற, அது ரொம்ப பாவமும் கூட. சுவாமி தேசிகன் ஆதரிச்சதான பிரபத்தியில இதுல ஒண்ணு மட்டம்னு ஒண்ணு உசத்தின்னு சொல்ல முடியுமா? அதுல ருச்சி பேதம் தான் வித்தியாசம். அது அதனால இதெல்லாம் திருவுள்ள பட்டுக்கொண்டு சுவாமி உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா விசாரம் என்றதான இந்த விசாரத்தை சுவாமி சின்னாண்டவன் ஒரு கந்தரூபமா சாதிச்சிருக்கார். இதே போல தேரெழுந்தூராண்டவனும் ஒன்று சாதிச்சிருக்கார். இப்ப அடியன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது தேரெழுந்தூர் ஆண்டவன் திருவுள்ளத்தினாலே இந்த உக்தி நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா விசாரம்னா என்ன ரூபம் என்றதான விஷயத்தை தான் அடியன் இப்ப விஞ்ஞாபிச்சுட்டேன். எப்படி இதே போல இல்லை ஜென்மாஷ்டமி நிர்ணயம்னு ஒன்று சாதிச்சிருக்கார். அதாவது திரு சின்னாண்டவன் அந்த கிரந்தங்கள் சாதிக்கிச்சே முக்கியமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு முனித்திரி சம்பிரதாயத்துக்கு வேண்டியதான அனுஷ்டானத்துக்கு சம்சயங்களை போக்குறதுக்கு என்று இந்த கிரந்தங்கள் சாதி அதே ஆச்சாரிய சம்பாவனாக்கிரமம்னு ஒரு புத்தகம் சாதிச்சிருக்கார். ஆச்சாரியாளுக்கு எந்த ரீதியிலே சம்பாவனை பண்ணணும், பெருமாள் தொடங்கி தாயார் வழியா அடுத்தது நம்மாழ்வார் வழியாக பாஷ்யக்காரர் தேசிகன் என்று இந்த ஆச்சாரியாளுக்கு எந்த ரீதியிலே நாம் இப்போ சொல்கிறோமோ இல்லையோ ஸ்ரீமத் வேதமாக பிரதிஷ்டாபனாச்சாரியாணாம் பரமாம்சபரிமிராஜகாச்சாரியாணாம் சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரியாணாம் ஸ்ரீபகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமானாம் ஸ்ரீமன்னாதமுனி ஸ்ரீமத் யாவனமுனி ஸ்ரீமத் ராமானுஜ முனிநூப முனித்ரே சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியாணாம் இந்த மாதிரிலாம் நாம் ஒரு இந்த பிருதங்கள்லாம் கொடுத்து இந்த ஆச்சாரியர் இந்த ஆச்சாரியர்னு அடுத்தடுத்த ஆச்சாரியர்களுக்கு நான் சம்பாவனைலாம் பண்ணுறோமோ இல்லையோ இந்த சம்பாவனைய கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் சின்னாண்டவன் தான். அதே போல் இன்னும் சில கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். ஜென்மாஷ்டமி நிர்ணயம்னு ஒன்று சாதிச்சிருக்கார். அது என்னென்ன சில சமயம் என்ன ஆகும்னா ஜென்மாஷ்டமி தனியாக வரும், ஸ்ரீ ஜெயந்தி தனியாக வரும். அதுபோல் வரைச்சே எது ஜென்மாஷ்டமி எது ஸ்ரீ ஜெயந்தி, அந்த ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி வந்ததுன்னா ஜென்மாஷ்டமிக்கு தனியாக உபவாசம் இருக்கணும், அதுவும் தான் நமக்கு உபவாச தினம் விரத தினம்தான் என்று இப்படியான நிர்ணயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். இது போக ரொம்ப விசேஷமாக நாம் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஆச்சாரியாளுடைய பாதுகாராதனம் நித்தியம் பண்ண வேணும் என்று இந்த சித்தாந்தம். இது நம்ம ஸ்ரீமத் சின்னாண்டவன் ஆசிரம பரம்பரைக்கே ஏற்பட்டதான தனி பெருமை இது. இதை மற்றவாழ் யாரும் கடைபிடிக்கலை. நித்தியம் பாதுகாராதனம் பண்ணணுமா, நித்தியம் பாதுகாராதனம் பண்ணவே கூடாது என்று கூட சில பேர் நம்ம முனித்திரையத்திலேயே இருக்கா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே உண்டு. எப்போன்னா விரதம் இருக்கிற அன்னைக்குத்தான் பாதுகாராதனம் பண்ணணும். ஏன்னா விரத பாதுகாராதனம்ன்றது ஆச்சாரிய பாதுகாராதனம்ன்றது விரதத்துக்கு தான். அதனால் விரதம் இருந்தால் மறுநாள் ஆச்சாரிய பாதுகாராதனம் பண்ணி தீர்த்தம் சுவீகரித்தா தான் விரதம் பூர்த்தி ஆறுது. அதனால் ஏகாதசி விரதத்துக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு அப்படிதான் ஸ்ரீ ஜெயந்தி விரதம் இருந்தால் மறுநாள் அதுபோல இல்லைன்னா ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திர தினத்தில் மாத்திரம் ஆச்சாரியால் திருநாட்டுக்கு எழுந்தவர்கள் தினத்தில் மாத்திரம் அப்போ தான் ஸ்ரீவா பாதுகாராதனம் பண்ணணும். மற்ற தினங்களிலே பாதுகாராதனம் பண்ணக்கூடாது என்று சித்தாந்தம் இன்னும் இருக்குது. அனுஷ்டானத்திலே வச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் வச்சு எல்லாரும் வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த அனுஷ்டானம் நித்தியம் பண்ண வேணும், ஆச்சாரிய பாதுகாராசனமானது நித்தியம் பண்ண வேணும்னு அதை ஸ்தாபிச்சு அதை அனுஷ்டானமாக்கி நம்ம ஆசிரம பரம்பரையில் இந்த ஆராதனம்தான் பகவத் ஆராதனம் போலே சமமான முக்கியத்துவத்தை உடையது என்று இதை அனுஷ்டிச்சு காட்டினவர் சின்னாண்டவன். அந்த அனுஷ்டானம்தான் இன்றைக்கும் நம்ம ஆசிரமத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நாம் என்றைக்கும் சொல்லச்சே பாதுகாராதனம்னு சொல்கிறோம். பாதுகாராதனம் நித்தியம் பண்ண வேணும் என்று ஸ்மிருதிகளிலே சொல்லியிருக்கு. ரிஷ்யசங்க சம்மிதைன்னு ஒரு சம்மித ஆச்சரியமாக சொல்கிறது. இதை முதல்ல பாதுகாராதனம் நித்தியம் பண்ணிட்டு இருந்தார் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதாழ்வானை பற்றி வரைச்சே சேவிக்கிறோம். பாதுகாராதனம் நித்தியம் பண்ணிட்டு இருந்தார், அதனாலே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாயாம் யதுபக்ஞம் அசேஷத பிருத்திவியாம் பதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று. அதனால் அந்த பெரியாண்டவன் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமம் சாத்தினார். அந்த சாத்தின திருநாமத்துக்கு அந்த அனுகிரகத்துக்கு தகுந்தா போல பெரியாண்டவன் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் பாதுகைன்னு மட்டும்தான் சொன்னார். ஆனால் அது திருவரங்கன் பாதுகையா ஆச்சாரிய பாதுகையா என்று அது சுவாமியினுடைய அனுஷ்டானத்தினால தான் இன்னும் விசேஷமாக புரிய ஆரம்பிச்சுது. இந்த சுவாமி சின்னாண்டவன் நம் ஆசிரமத்துக்கு எப்படி ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகைகள் தான் துணை என்று அந்த பாவத்தை பெரியாண்டவன் நமக்கு அனுகிரகிச்சாரோ அதே போல சுவாமி நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம பூர்வாச்சாரியாளுடைய பாதுகை தான் பெருமாள் பாதுகைகள் போலே பூர்வாச்சாரியருடைய பாதுகைகள் தான் நமக்கு தெய்வங்கள் என்ற அந்த அனுஷ்டானத்தை தான் அனுட்டிச்சு பரதாழ்வான் எப்படி பாதுகாராதனத்தை நித்தியம் பண்ணிட்டு இருந்தாரோ அதுபோல தாமும் நித்தியம் பாதுகாராசனங்களை பண்ணிட்டு இருந்தார், ஆச்சாரிய பாதுகாராசனம் பண்ணிட்டு இருந்தார். அதனால சின்னாண்டவன் தான், பழுத்தூர் ஆண்டவன், திருத்துறப்பூண்டிய ஆண்டவன், பெரியாண்டவன், மூன்று பாதுகைகளையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு நித்தியம் ஆராதனம் பண்ணி கொண்டு பாதுகாராசனமானது எவ்வளவு பவித்திரமானதுன்னு சொன்னா பகவத் ஆராதனத்தை விட ரொம்ப பவித்திரமானது. சின்னாண்டவன் சாதிச்சது பிராயஷ்சித்த ரூபமாக இருக்கக்கூடியது பிரம்மகோட்ச பஞ்சகவியம் தான் என்றும், பிரம்மகோட்ச பஞ்சகவியத்துக்கு மேலான ஒரு பிராயஷ்சித்தம் கிடையாது என்றும் தர்மசாஸ்திரம். அதே போல பிரம்மகோட்ச பஞ்சகவியத்துக்கு உண்டானதான என்ன பிரபாவம் உண்டோ அத்தனை பிரபாவமும் சமமாயிருக்கும் ஆச்சாரிய பாதுகா தீர்த்தத்துக்கு. என கேனாசயேன சமுனி, சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல எதை கொண்டு வசிஷ்டர் பாதுகைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு ஆராதனம் பண்ணி பாதுகைகளுக்கே ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இருன்னு சொன்னார் வசிஷ்டர். சகல வேதங்களையும் பிரத்யட்சிச்சு வராச்சே அவர், அவர் எம்பெருமானுடைய திருவடிகளை எழுந்தருள பண்ணி கொள்ளும்னு ஏன்னு சொன்னார். ஏன்னா அந்த மாதிரியான அனுஷ்டானத்தை பெரியவாள் அக்காலத்திலே சில பேர் இதையே உபாசனையா வச்சிருந்தா, பாதுகா உபாசனம் என்று சில மகான்கள் ரொம்ப விசேஷமான, அதுல யார் ரொம்ப விசேஷமானவன்னா ஜனகர் ரொம்ப விசேஷமானவர். ஜனகர் தம்முடையதான ஆச்சாரியர் கௌதமர், கௌதமர் தான் அவருடைய ஆச்சாரியர். அந்த கௌதமருடைய திருவடிகளை நித்தியம் ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தார். இப்படி ஒரு கௌதம திருவடிகள் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கச்சே கௌதமருடைய திருவடி ஒரு நாள் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கச்சேவே காணாமல் போயிடுத்து, பண்ணிண்டே இருக்கச்சே காணாமல் போயிடுத்து, பிரமிச்சுட்டார் அவர். ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் எங்க பாதுகைகளை யார் எடுத்துக்கொண்டு போனாள், எப்படி மறைஞ்சது என்று ரொம்ப அப்படியே கிளேசப்பட்டு அன்ன ஆகாரம் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது சர்வேஸ்வரன் பதரீகாசிரம நாராயணன், நாராயண ரிஷி, பதரீகாசிரம நாராயண ரிஷி ஆச்சாரியர்களுடைய பாதுகைகளை தான் தரித்து கொண்டு எழுந்தருளினாருங்க. அந்த அதாங்க, ஏன்னா ஆச்சாரிய பாதுகைகள் என்று சொன்னால் அந்த ஆச்சாரிய பாதுகைகள் சாட்சாத்து பகவத் வேஷமே தான் என்றதானது. அது ரிஷ்யசிங்க சம்மீதையிலே சொல்றாரு. அந்த பெருமாள் பெருமாள் கௌதமர்களுடைய பாதுகைகளை தான் தரித்து கொண்டு எழுந்துருளி மீண்டும் அந்த சுவாமி ஜனகருக்கு அதை அனுகிரகிச்சு, அப்பொழுது ஜனகருக்கு அனுகிரகம் பண்ணது உமக்கு ஆச்சரியம், சாட்சாத்து மகாலட்சுமியே புத்திரியாக அவதரிக்க போறாள், உமக்கு மாப்பிள்ளையாக நானே வந்து உமக்கு மாப்பிள்ளையாக வரப்போறேன் என்று அனுகிரகிச்சுட்டு போறேன். இது பாதுகாராதனத்தினுடைய பெருமை என்று இப்படி பூர்வத்தில் சகல சாஸ்திரங்களையும் தெரிஞ்ச மகான்கள் அதிலேயும் கர்மனைவீக சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதையாக என்று அனுஷ்டானத்திலே ஜனகர் போலே கிடையாது என்று சர்வேஸ்வரனே கீதையிலே பறைசாற்றி வச்சிருக்க அப்பேற்பட்ட ஜனகருடைய அனுஷ்டானத்திலே பாதுகாராதனம் நித்தியம், ஆச்சாரிய பாதுகாராதனம் நித்தியம் என்று சொல்லியிருப்பதே அதே தான் நினைச்சுண்டு வசிஷ்டரும். இதே மாதிரி பாதுகாராதனமானது எப்படி பெருமாளையே மாப்பிள்ளையாக கொண்டு வந்து சாட்சாத் மகாலட்சுமியே பொண்ணாக கொண்டு வந்து கொடுத்த பெருமையுடையவர் ஜனகர், அப்பேற்பட்ட பாதுகாராதனம் சிரேஷ்டம்தான் பரதனுக்கு உபதேசிச்சார். அந்த பரதன் தான் நித்தியம் பாதுகாராதனம் பண்ணிட்டு இருந்தார். அதனால பாதுகாராதனம் நித்தியம் பரதாழ்வான் பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, அப்ப நித்தியம் பண்ண வேண்டியது தானே. அது ஏகாதசி அன்னைக்கு மாத்திரமா பரதாழ்வான் பண்ணிட்டு இருந்தார், அதனால ஜனகர் நித்தியம் தானே பண்ணிட்டு இருந்தார், ஏகாதசி அன்னைக்கு மட்டுமா பண்ணிட்டு இருந்தார். அதனாலே பாதுகாராசனமானது நித்தியம் பண்ணினா அது ஒரு பாதுகா உபாசனம். எப்படி ஆகும், பக்தி வித்தியைகளிலே ஒவ்வொரு உபாசனத்தை சொல்லியிருக்கோ அதுபோல பாதுகா பக்தியானது பாதுகா உபாசனமாய் அது மற்ற உபாசனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ரேஷ்டம்னு பரதாழ்வானுடைய அனுஷ்டானம், ஜனகருடைய அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானம் தான் நமக்கும் ஸ்ரேஷ்டம் என்று சின்னாண்டவன் பாதுகாராதனத்தை விசேஷமாக அது நித்தியம் நடத்தி கொண்டு 10 வருஷ காலம் எழுந்தருளியிருந்தார் என்று இன்னைக்கு இதோட சின்னாண்டவருடைய வைபவத்தை முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா கிருஷிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியன் சுவாமி,
அடியன்
பரமபாகியம் அமாசிர் அடியன்.
சரி சரி சரிதான்.